Honorable A. Hizbullah, you have 17 minutes.
20 minutes, sir.
Okay, sir.
Bismillahir Rahmanir Rahim. Gaurava Pradisapanayakar avargale. பௌத்த சாசன சமய அமைச்சனுடைய விவாதத்திலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த அமைச்சை பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்களும் பிரதி அமைச்சர் அமைச்சனுடைய செயலாளர் அதிகாரிகள் மிக சிறப்பான முறையிலே இந்த அமைச்சை நீங்கள் பொறுப்பேற்று எந்தவிதமான ஒரு வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பல்வேறுபட்ட பொருளாதார சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நோன்பு மாதத்திலே பாவிப்பதற்காக பேரிச்சம்பளங்கள் நாட்டுக்கு வந்தபோது அவற்றை இறக்குமதி செய்வதற்கான இறக்குமதி டியூட்டி அந்த வரியை நீங்கள் நீக்கி அதனூடாக பல அமைப்புகள் நிறுவனங்கள் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அதேபோன்று பல்வேறுபட்ட நீண்டகாலமாக தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பல நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் உங்களுடைய அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் தெரிவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 321 அரபு கல்லூரிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 132 அரபு கல்லூரிகள் பதிவு செய்யப்படாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே 72 அரபு கல்லூரிகள் தங்களுடைய பதிவுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த அமைச்சூடாக அந்த விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பி வைத்த அந்த அரபு கல்லூரிகளுடைய விண்ணப்பங்களை சரியான முறையிலே பரிசீலனை செய்து அவற்றை விரைவாக நீங்கள் பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல அரபு கல்லூரிகளுக்கும் இடையிலே ஒரு கொமன் சிலபஸ், ஒரு பொதுவான பாடத்திட்டத்திலே இதனை கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு அரபு கல்லூரிகளும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலே அவர்கள் கல்வி கற்பதால் ஒரு பொதுவான சிலபஸில் என்கின்ற ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பேசி வந்த ஒரு நிலைமை. இறுதியிலே அதற்கான ஒரு பாராளுமன்ற 2020 பிப்ரவரி 19 இடம்பெற்ற ஓவர்சைட் கமிட்டி பார்லிமெண்டிலே அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதற்கு பிறகு புத்த சாசன அமைச்சு 2022 அதற்கு ஒன்று எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஸ்பெஷலி அண்டர் ப்ரொஃபசர்ஸ் தலைமையிலிருக்கும் நியமிக்கப்பட்டு தற்பொழுது அந்த கமிட்டியும் கொடுக்கப்பட்டு இறுதியிலே கல்வி அமைச்சினுடைய அங்கீகாரத்திற்கு அனுப்பப்பட்டு கல்வி அமைச்சியும் ஒரு இன்டெலெக்சுவல் கமிட்டி வாஸ் ஃபோர்ம் ரிவ்யூ த காமன் சிலபஸ். அந்த கமிட்டியும் அந்த சிலபஸை இப்பொழுது அப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய காலத்திலே இதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கல்வி அமைச்சோடு தொடர்பு கொண்டு இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். நீண்ட காலமாக இது இழுபட்டு வருகிற ஒரு விஷயம். உங்களுடைய தலைமைத்துவத்திலே இந்த பணி இடம்பெற வேண்டும். இதற்கு எல்லா கட்சி அரசியலுக்கு அப்பால் கட்சிகளுக்கு அப்பால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், எல்லா அரபு கல்லூரிகள், அதனை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள், இஸ்லாமிய நிறுவனங்கள் அதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று இதற்கான இந்த சிலபஸ் முடிவடைந்தவுடன் ஒரு கொமன் எக்ஸாம் நடத்துவதற்கும் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அதற்கு எக்ரி பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே பரீட்சை திணைக்களம் அதற்கான கிரைடீரியா எல்லாமே அவர்கள் செய்திருக்கிறார்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே. ஆகவே அதனையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதற்கான கொமன் எக்ஸாமையும் அந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஊடாக வைப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அதேபோன்று இலங்கையிலே பள்ளிவாசல்களில் உலமாக்கள் கடமை புரிகிறார்கள், முஅத்தின்கள் கடமை புரிகிறார்கள், அரபு கல்லூரிகளிலே டீச்சர்ஸாக பணிபுரிகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு பொதுவான ட்ரைனிங் ஒன்று இலங்கையில் கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த உரிய முறையிலே காலத்திற்கேற்ப ஹொத்துபாக்களை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை, அதே போன்று இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலே இந்த வெள்ளிக்கிழமையில் இடம்பெறுகின்ற ஹொத்துபாக்கள் முக்கியம் வாய்ந்தது. ஆகவே அவர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக ஒரு ட்ரைனிங் சென்டரை நீங்கள் உங்களுடைய முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சங்கள் நீங்கள் உருவாக்க முடியும். அதை கொழும்பிலே உருவாக்க முடியும், அல்லது நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே வேண்டும் அங்கு அமைக்க முடியும். அதுக்கு தேவையான முழு ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதுக்கு தேவையாயின் வெளிநாட்டு உதவியை நாங்கள் வெளிநாட்டு தூதுவரங்கள் ஊடாக அந்த வெளிநாட்டு உதவியை கூட நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கௌரவ அமைச்சர் தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தினுடைய ஒரு பிராந்திய நிலையம் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே இருக்கிறது என்றால் கிழக்கு மாகாணத்து மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொழும்புக்கு வர வேண்டிய கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 15 ஆண்டுகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னும் அது உரிய முறையில் இயங்குவதில்லை. அதுக்கு கௌரவ அமைச்சர்கள் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டரை அதற்கு நியமித்து அதுக்கு தேவையான உத்தியோகத்தர்களை நியமித்து அதை கிழக்கு மாகாணம், புலனறுவை மாவட்டம், ஊவா மாகாணத்து அவர்களும் பயன்படுத்த முடியும் என்றால் ஊவா மாகாணத்தவர்களுக்கு அவர்கள் மட்டக்களப்புக்கு சுமார் 2 மணி நேரத்துக்குள் வர முடியும் கொழும்புக்கு வந்து அலைவதை விட. ஆகவே இதனை நீங்கள் அலசி ஆராய்ந்து ஒரு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கூட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய அல்லது அரபு மொழியிலே உள்ள பாட நூல்கள் அல்லது புத்தகங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற நீங்கள் அதனை அந்த தடையை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நான் அறிந்தேன். அது தடை நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக நமது நாட்டுக்கு நிறைய அரபிகள் அல்லது அரபு மொழியை பேசுகின்றவர்கள் மத்திய கிழக்கிலிருந்து உல்லாச பயணமாக வருகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அவர்கள் வழக்கமாக ஓதுகின்ற குர்ஆனை அவர்கள் வரும்போது கொண்டு வருவார்கள். அண்மை காலங்களில் விமான நிலையத்திலே வைத்து அந்த குர்ஆனை கூட பறித்து விட்டார்கள் என்றால் கொண்டு செல்ல முடியாது என்று. அதேபோன்று சில பேராசிரியர்கள் அவர்களும் ஒரு இந்த நாட்டுக்கு வந்தபோது அவர்களுடைய சில புத்தகங்களை அரபு மொழியிலே எழுதப்பட்ட அவர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது அரபு மொழியிலே இருக்கிறது என்பதற்காக கஸ்டம்ஸிலே அதனை பறித்து விடுகிறார்கள். ஆகவே இது ஒரு கவலையான ஒரு விஷயம். ஏதாவது சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய புத்தகங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் தடை செய்ய முடியும், அதில் இந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆகவே அரபு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக குர்ஆனை கொண்டு வருவதற்கும் அல்லது புத்தகங்களை கொண்டு வருவதற்கு நீங்களும் ஒரு மிக படித்த ஒரு நல்ல கல்விமான். ஆகவே இந்த வகையிலே இந்த விடயத்தில் நீங்கள் உரிய கவனம் எடுத்து அதனை நீக்க வேண்டும். குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு தனவந்தர் இலங்கைக்கு சுமார் கிட்டத்தட்ட பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன் பிரதிகளை அவர் அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்றபோது கூட இது உங்களோடு பேசப்பட்டதாக நினைத்தேன். ஆனால் அந்த இந்த குர்ஆன், இது குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு, இதுதான் அந்த குர்ஆன், இதனை தடை செய்திருக்கிறார்கள் வெளியிலே ஒன்று. கிட்டத்தட்ட 1 வருடம் ஒரு கண்டெய்னர் குர்ஆன் இன்னும் ஹாபரிலே துறைமுகத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் நவஃபர் முலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களும் இந்த விடயத்தில் அதிக அக்கறையோடு செயற்பட்ட ஒருவர் நான் அறிகின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதனை அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அதை வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்கும் சர்ப்பத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று கௌரவ You want to say something, Hamza?
Honorable Minister.
ඉතා කෙටියෙන් උත්තර දෙන්න කැමති ගරු මන්ත්‍රීතුමා මතු කරපු කාරණයට මම හිතන්නේ මුල හරිය ඔබතුමා මතු කරපු ගැටලු ටික ප්‍රපිලිතුරු ඔබතුමාම සාකච්ඡා කරා. විශේෂයෙන්ම අරාබි පාසල් වල තත්ත්ව විෂය නිර්දේශය අපි විද්වත් කමිටුවක් පත් කරපු බව, අධ්‍යාපන අමාත්‍යාංශයට යොමු කරපු බව, පසුගිය කාලේ ඔබතුමා වාචික ප්‍රශ්න හැටියට විමසලා තිබුණා මේවා. මම මේ පිළිතුරු සභාගත කරලා තිබෙනවා. ගුරුවරුට අවශ්‍ය පුහුණුව දිය යුතුයි. ඒක අපි පිළිගන්නවා. ඒක පිළිබඳ වැඩසටහනක් සකස් කරලා ගන්න පුළුවන්. මඩකලපුව මුස්ලිම් කටයුතු පිළිබඳ තියෙන අතිරේක කාර්යාලය විධිමත් කිරීම සම්බන්ධව කටයුතු කළ හැකි ඔබ එසේ පවසනවා නම් ගැටලු තිබෙන බව අපට ඒක සොයලා බලලා කටයුතු කරන්න පුළුවන්. අවසන් කරුණ, ඔය අරාබි ග්‍රන්ථ ටික, ග්‍රන්ථ 26,000ක් පමණ. ඇත්තටම ඔබ කියෝසේ මම සෞදි අරාබියේදී සාජි කාජියාර් මහත්මයා මුණ ගැහුණා මේ සම්බන්ධව. මෙතන තිබෙන කරුණ මා කියන්නට ඕන මේ පිළිබඳ විශාල කාලයක් යොදවලා මම සොයා බැලීම් කරලා තිබෙනවා. විද්වත් කමිටුව නැවත නැවතත් කැඳවලා තොරතුරු සොයලා බැලුවා. නිකම් මේවා තහනම් වෙන්නේ හෝ සීමා පැනවෙන්නේ නැහැ. ආරක්ෂක අමාත්‍යාංශයේ නිර්දේශ මේවට අවශ්‍ය වෙන බව ඔබතුමාලා දන්නවා. ඇත්තටම මේ කාරණය සම්බන්ධව මේ පරිවර්තනයේ ගැටලු රාශියක් තිබෙනවා. විද්වත් කමිටුව තමයි ඒක පෙන්වලා දීලා තිබෙන්නේ. ඔබ දන්නවා මුල් වාක්‍ය පරිවර්තනය කරලා තිබෙනවා. හැබැයි අදාළ රෙෆරන්ස් එක පරිවර්තනය කරලා නැහැ. එබඳු අවස්ථා රාශියක් තිබෙනවා. ඒ රෙෆරන්ස් එක පරිවර්තනය කරන්නේ නැතිව, ඒ සමුද්දේශ සටහන පරිවර්තනය කරන්නේ නැතිව මේ ග්‍රන්ථ සමාජගත වුණොත් විශාල අනතුරක් වෙන්න පුළුවන් බව මුස්ලිම් විද්වතුන්ම කමිටුව පෙන්වා දීලා තියෙන නිසා තමයි ගැටලුව. නමුත් එහෙම තියෙද්දි පවා මම උත්සාහ කරමින් ඉන්නවා ඔවුන් සමග සාකච්ඡා කරමින් විකල්ප විසඳුම් වලට ගිහිල්ලා කොහොමද මේ ලැබුණු තෑග්ග අපේ මුස්ලිම් ජනතාවට බෙදා දෙන්නේ කියලා. බොහොම ස්තුතියි
ගරු එමතුතුමාට. මම ස්තුතිවන්ත වෙනවා. මට දන්නවා එතුමා මගේ ප්‍රශ්න වලට පාර්ලිමේන්තුවෙත් පිළිතුරු දුන්නා. ඒ සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරලා හොඳ අත්වසේම ක්‍රියාත්මක කරන ඕන විදියට ඔබතුමාගේ පිළිතුරකම තිබුණා. ඔබතුමාට මම ස්තුතිවන්ත වෙනවා. ගෞරව அமைச்சர் அவர்களே, ගෞරව பிரதிச்சபாநாயகர் அவர்களே, அதே போன்று சர்வதேச ரீதியிலே அரப் இஸ்லாமிய நாடுகளிலும் இஸ்லாம் அல்லாத நாடுகளிலும் பைத்துல் மால் என்று ஒரு நிதியம் இருக்கிறது. அதனூடாக பொதுவான விடயங்கள், குறிப்பாக இலங்கையை பொறுத்த வகையிலே இலங்கை முஸ்லீம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அல்லது இருக்கின்ற சூழ்நிலையிலே இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுத்துவது, அது தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்வது, அது தொடர்பான கருத்தரங்களை வைப்பது, அது தொடர்பான அதே போன்று முஸ்லீம்கள் சம்பந்தமான நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த தொடர்பான விடயங்களுக்காக பைத்துல் மால் ஃபண்ட் என்று ஒரு நிதியம் இருக்கிறது. அதனூடாக பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே அந்த நிதியம் உருவாக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களத்தின் கீழ் ஒரு பைத்துல் மால் என்ற நிதியத்தை நீங்கள் உருவாக்குங்கள். நீங்கள் உருவாக்க முடியும். சட்ட ரீதியாக அதனை உருவாக்கினால் அதனை பராமரிப்பதற்கான அதுக்கான உதவிகள், சட்ட உதவிகள் நாங்கள் செய்ய முடியும். அதற்கான நிதியை சர்வதேச நாடுகளில் இருந்து, இஸ்லாமிய நாடுகளில் இருந்து, எல்லா நாடுகளிலும் அதற்கான நிதியை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாக முஸ்லீம் சமய கலாச்சாரத்தினைக்கெல்லாம் தங்களுடைய நிறைய பணிகளை செய்ய முடியும். அதுக்கு தேவையான முழு ஒத்துழைப்புகளையும் கௌரவ அமைச்சர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அரபு நாடுகளுக்கு சென்று உதவிகளை பெற்று அதற்கான நிதியை பெற்று ஒரு பலமான நிதியாக அதனை உருவாக்கி அந்த திணைக்களத்தினுடைய பல்வேறுபட்ட பணிகளுக்கு அதை செய்வதற்கு நாங்கள் உதவி வழங்க ஆயத்தமாக இருக்கிறோம். கௌரவ பிரதிச்சபாநாயகர் அவர்களே, அதே போன்றுதான் ஹஜ் விஷயத்திலும் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் இதிலே ABCD என்று 4 கேட்டகரி இருக்கிறது. அதிலே இலங்கை பி கேட்டகரி, ஏ கேட்டகரி மட்டும்தான் போக வேண்டும், சிடி போக முடியாது என்று ஒரு கட்டளை, ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஹஜ் கமிட்டியில் உள்ள சில சகோதரர்கள் பேசுகின்ற போது வசதி உள்ளவர்களுக்குத்தான் ஹஜ் கடமை, ஆகவே வசதி உள்ளவர்கள் தான் போக வேண்டும் என்று சொல்லுவது நியாயமல்ல. வசதி என்பது அவன் எந்த அடிப்படையிலாவது நடந்தாவது ஹஜ்ஜுக்கு போக முடியுமாக இருந்தால் அதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். அதுதான் வசதி என்பது. பெரிய நாங்கள் அவர்கள் யாரும் உங்களுடைய அதை விடுத்து அதே, ஏனென்றால் நாங்கள் பி கேட்டகரியிலே போகணும், மினாவிலே ஏசி டென்டிலே இருக்க வேண்டும், புஃபேயிலே நாங்கள் சாப்பிட வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. ஆகவே இதில் ஏனென்றால் ஒருவர் சி கேட்டகரியிலே போக முடியுமாக இருந்தால் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் குறைய போக முடியும். கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாவுக்கு போக வேண்டிய ஹஜ் உடைய கோஸ்ட் 24 லட்சமாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு தெரியும், மட்டக்களப்பில் எனது ஊரிலேயே ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக ஹஜ்ஜுக்கு போவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்தார்கள். அதற்கு அவர்கள் சேர்த்த தொகை 32 லட்சம் தான். நீங்கள் 24 லட்சத்தை கொண்டு வந்து 48 லட்சமாக பி கேட்டகரி ஆக்கின உடன் அவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே போக முடியாது. அவர்கள் போகவில்லை. அவர்களிடத்தில் அந்த மிகுதியான கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் 9 லட்சத்தை எடுப்பதற்கு வசதி இல்லை. ஏழைகள், ஆகவே ஏழைகள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது என்பதல்ல. நீங்கள் டிசி என்றால் உலகம் முழுக்க இந்த வாய்ப்பு இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் துருக்கியில் கூட ABCD என்று 4 கேட்டகரியிலும் போக முடியும். ஆகவே நீங்கள் ஏனென்றால் அதனை நீங்கள் அனுமதித்தால் சி கேட்டகரி, ஒரு சிலருடைய ஜித்தா கவுன்சிலேட்டில் இருக்கிற ஒரு சிலருடைய வேண்டுகோளுக்கிணங்க நீங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. ஆகவே ஹஜ்ஜுக்கு போவதற்கான வசதிகளை நீங்கள் செய்வதென்றால் நீங்கள் அந்த மினாரஃபா பஸ் சேவை தரத்தை கூட்டியிருக்கிறீர்கள். வசதி உள்ளவர்கள் போகட்டும், இந்த பிரச்சனைகள். ஆகவே அதுக்காக நீங்கள் அந்த வசதிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கு அதிலே மினாரஃபாவிலே புஃபே, அதே மாதிரி சோஃபா, கட்டில், நட்சத்திர ஹோட்டல், இதெல்லாம் எல்லாருக்கும் தேவையில்லை. யாரும் இதை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் அது தெரியாதவங்க பி ஏ பி கட்டுகளில் போவாங்க, 48 லட்சம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த வருஷம் அல்ல, எதிர்காலத்தில், இந்த வருடம் உங்களுக்கு தெரியாது. உண்மையிலே நீங்கள் வருவதற்கு முந்தைய எடுத்த தீர்மானங்கள், கௌரவ அமைச்சர் வந்து எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் நீங்க சைன் பண்ணது மட்டும்தான், இது ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. ஆகவே எதிர்காலத்திலே, ஃபியூச்சரிலே, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய பிரதி அமைச்சர் முனீர் அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்ச விஷயம், கவனம் எடுத்து அவர்கள் விரும்பின கேட்டகரிஜ் போவதற்கு நீங்கள் அனுமதி வழங்கும் சந்தர்ப்பம் நான் கேட்டுக்கொள்ள
விரும்புகின்றேன்.
வக்கூபோர்டிலும் எங்களுடைய கௌரவ உதுமால தேம்பி அவர்கள் சொன்னார்கள், பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது வக்கு போர்டுங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, எம்பி மார் போயிட்டு போர்டை நியமிக்கிறது, வக்கு போர்டு நியமிக்கிறது, அதுக்கெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் இருந்தாலும் எதிர்காலத்தில் நீங்கள் அதுக்கு அனுமதிக்காதீர்கள். அது வக்கு போர்டு அவர்கள் இண்டிபெண்டாக போய் ஒபிஷியலி ட்ரஸ்டி போர்டை தெரிகின்ற ஒரு சிஸ்டத்தை ஸ்ட்ரிக் பண்ணி நீங்கள் எந்த காரணம் பொலிட்டிக்கல் எம்பி மார கடிதங்களுக்கு போர்டு நியமிக்கிறது, ட்ரஸ்டிஸ் நியமிக்கிறது, டோட்டலி அதை நீங்கள் நிறுத்தவும் சந்தர்ப்பம் தான் சொல்லியிருக்க விரும்புகிறேன். அதே போன்று மகர பிரிசன் பள்ளிவாசல் சம்பந்தமாக நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னீர்கள். உண்மையிலேயே இந்த மேட்டர் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு த ஃபார்மர் பிரசிடென்ட் ஹனரபிள் ரணில் விக்ரமசிங்கோட பீரியட்லயும் இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டு பிரிசன் டிபார்ட்மெண்ட் தே ஹவ் அக்ரீட் டு ரிலீஸ் 10% ஆஃப் லேண்ட். I have the minute of the presidential secretary report. So upon the 10 purchase release avargal agree panirukka and release panna mudiyumaga irundal adai irundal 350 kudumbam அங்க வாழுகிற 350 குடும்பம் ஒரு தங்களுக்கு ஒரு பள்ளி வாசல் இல்லாமல் தொழ முடியாமல் இருக்கிறார்கள். 5 கிலோமீட்டருக்கு போக வேண்டும் வேற பள்ளி வாசல். உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 110 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி வாசல், மோர் தன் 110 இயர்ஸ் ஓல்டு. ஆகவே ஆஃப்டர் ஈஸ்டர் அட்டாக் இந்த பள்ளி வாசல் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உரிய கவனம் எடுத்து அதனை செய்தால், அதனை காணியை ரிலீஸ் பண்ணால் நாங்கள் அந்த பள்ளியை கட்டி முடிப்போம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை இந்த சமூகம் சார்பிலே கட்ட முடியும். ஆகவே நீங்கள் அவசரமாக அதற்கு நடவடிக்கை சொல்லி விரும்புகிறேன். அதே போன்றுதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நியூரலிய நோர்வுட் பிரதேசத்திலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மிக பழமையான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு வருமானம் இல்லை என்பதற்காக 100 வருடங்கள் பறந்த ஒரு பள்ளிவாசல். ஆகவே அந்த பள்ளிவாசலுக்கு இந்த வருமானம் இல்லை, ஏழைகள் வாழ்கிற ஒரு பள்ளிவாசல் என்பதால் மேசிலாங்கா நூறுடன் 5 வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். அந்த வீடுகளில் இருந்து வருமானம் வர வேண்டும், மோதின்மார் மோதின் இமாம்களுடைய சம்பளத்தை கூட கட்டி கொடுத்தார்கள். கட்டி முடிந்ததன் பின்னர் தான் பிரதேச செயலகம் வந்து இது எங்களுடைய அரச காணி என்று அந்த காணியை அவர்கள் அரச காணி என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அதுக்கு பின்னர் இது தொடர்பாக டிடிசியிலே டிசிசியிலே பல இடங்களிலே சாக்கு கூட்டங்கள் நடக்கப்பட்டது, டிஸ்கஷன் நடந்தது. ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் முழுமையாக முடிவுறப்படவில்லை. ஆகவே அந்த கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த அப்படி அரசாணியாக இருந்தால் தவறுதலாக கட்டப்படும், அதாவது லீஸுக்கு கொடுங்கள், அதுக்கு தேவையான நிதிகளை நாங்கள் கொடுத்த அந்த லீஸை நாங்கள் பெறுகிறோம், பிரச்சனை இல்லை. பள்ளி வாசல் அந்த லீஸிலே கொடுங்கள், அதுக்கு தனியை நாங்கள் செலுத்தி அந்த பள்ளிக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். அதை வர வந்து இப்பொழுது பிரதேசியாளர் அந்த 5 வீடுகளிலும் மேர்சி லாங்கா நிறுவனம் கட்டி கொடுத்த பள்ளிக்கு கட்டி வந்த வீடுகளிலும் அவர்களுடைய நோர்வுட் டிஎஸ் ஆபீஸினுடைய பியோன்மார் தங்குவதற்கு கொடுத்திருக்கிறார்கள், அங்கே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இதிலே ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து இதை கொடுங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு, அதுக்கு தான் நிதிகள் ஏதாவது கொடுப்போம், நாங்கள் அதை உதவி செய்வதற்கு ஆயத்தம் பேமெண்ட் ஆயத்தமாக இருக்கிறோம். அதை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ளவன் சந்தர்ப்பத்திலே நான் கொட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த பணிகள் குறிப்பாக முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சனுடைய திணைக்களம் ஒரு முக்கியமான திணைக்களம். உங்களை போன்ற ஒரு நல்ல சிறந்த ஒரு கல்விமானுடைய ஒரு பொதுவாக நாட்டு பற்றி சிந்திக்கும் நிலைமையில் வந்திருப்பது மிக சந்தோஷமான விஷயம். குறிப்பாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் இனங்களுக்கு இடையிலே
ஒற்றுமை
இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இனங்களுக்கு இடையிலே ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களும் இப்பொழுது அந்த பத்திரிகை அறிக்கையை தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னால் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். ஆகவே எங்களுடைய பணிகள் உங்களுடைய சிறப்பாக அமைய வேண்டும். குறிப்பாக உங்களுடைய பணிகளுக்கு என்ன என்ன உதவிகளை நாங்கள் வழங்க வேண்டுமோ எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய அமைச்சுக்கு உங்களுடைய திணைக்களத்தினுடைய பணிகளுக்கு உங்களுடைய முழு பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.